சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 79 ராணியின் சகோதரன். பேச்சிலும் சரி எழுத்திலும் சரி அறிவாளிகள் நிதானத்தை கடைபிடிக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவன் மனிதனுக்கு அளித்திருக்கும் இந்த இரண்டு சாதனங்களும் அதிக சக்தி வாய்ந்தவையாக இருப்பது மட்டுமின்றி கொஞ்சம் நிலை தவறினால் எழுத்தும் பேச்சும் அவற்றை கையாள்பவர்களையே சங்கடத்தில் மாட்டிக்கொள்ள வைத்து விடுகின்றன. மனித வரலாறு கண்ட உண்மை இது. அவசரப்பட்டு பேசப்படும் பேச்சினாலும் அந்த சந்தர்ப்பத்திற்கு சரியாக தோன்றும் விஷயங்களின் விளைவை எண்ணி பாராமல் எழுதப்படும் எழுத்தினாலும் பிற்காலத்தில் நினைத்து வருந்தும் ஆத்திரக்காரர்களின் கணக்கு ஏட்டில் அடங்காது. அந்த பெரும் பட்டியலில் சேர்ந்து கொண்ட மருத்துவன் அந்த யவன மரக்களத்தின் அறையில் அசந்தர்ப்பமாக பேச்சு கொடுத்து படைத்தலைவன் விரித்த வலையில் விழுந்து விட்டதன்றி அலிமாவுக்கு திடீர் என்று தன் மீது அளவற்ற சினம் ஏற்பட்டதன் காரணத்தை அறிய முடியாமலும் நீண்ட நேரம் திகைத்து நின்றான். தமிழகத்துக்கு நீ செல்வதை பார்த்து விடுகிறேன் என்று சற்று முன்பாக படைத்தலைவன் மீது சீறிய அலிமா திடீர் என்று தனக்கு எதிராக எப்படி திரும்பினாள், ஏன் திரும்பினாள்? சில நிமிடங்களுக்குள் அத்தகைய ஒரு துருப்பத்தை அவள் மனத்தில் ஏற்படுத்தக்கூடிய என்ன நிகழ்ச்சி நேர்ந்துவிட்டது என்பது எல்லாம் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தும் எதுவும் புரியாதவனாய் குழப்பம் மிகுந்த தன் கண்களால் அலிமாவையும் படைத்தலைவனையும் மாறி மாறி பார்த்தான் யவன மருத்துவன். முதலில் இந்த மருத்துவனை வெட்டி போடுங்கள் என்று அலிமா கூவியது யவன மருத்துவனுக்கு திகிலை விட குழப்பத்தையே அதிகமாக உண்டாக்கியது. குழப்பம் மேம்படும் போது அவசியமாக ஏற்பட வேண்டிய உணர்ச்சிகள் தணிந்து விடுவது இயற்கை அல்லவா? ஆகவே அலிமா தன்னை வெட்டி போடும்படி கதறிய போது முதலில் சிறிது திகில் ஏற்பட்டாலும் பின்பு அந்த திகில் மறைந்து குழப்பத்துக்கு இடம் கொடுக்கவே சற்று தடுமாறி பேசவ முற்பட்ட யவன மருத்துவன்,
அலிமா, நீ இப்படி சீரும் காரணம் எனக்கு விளங்கவில்லை, விளக்கி சொல், நான் செய்த தவறுதான் என்ன
என்று மெல்ல வினவினார். அலிமா தன் சுடுவிழிகளை அவன் மீது ஒரு கணம் திருப்பிவிட்டு பிறகு படைத்தலைவனை நோக்கி, மருத்துவருக்கு விளங்கவில்லையா? விளங்க வையுங்கள் என்று இகழ்ச்சி நிரம்பிய குரலில் கூறினாள். இளம் சொழியன் இதழ்களில் அதுவரை இருந்த இளநகை மறைந்து இகழ்ச்சி லேசாக மலர்ந்தது. அவன் மருத்துவனை பார்த்த பார்வையில் இகழ்ச்சியுடன் பரிதாபமும் கலந்து நின்றது. தானாகவே குரல் கொடுத்து தான் இருக்கும் இடத்தை பாம்புக்கு காட்டி அந்த பாம்பின் வாயில் சிக்கியதும் தத்தளிக்கும் தவளையைப் போல யவன மருத்துவன் தத்தளித்து மிரண்டு நிற்பதைக் கண்ட இளம் சொழியன், மருத்துவரே, மூளையை துரிதப்படுத்தும் மருந்து ஏதாவது இருக்கிறதா என்று ஏதோ அவசியமான ஒரு பொருளை கேட்பது போல சாவதானமாக கேட்டான்.
பல இருக்கின்றன. மூளையின் மந்தம் நரம்பு மந்தத்தால் ஏற்படுகிறது. நரம்பை முடுக்கினால் மூளையும் முடுக்கப்படும்
என்று விவரித்த யவன மருத்துவன் அந்த சாத்திரத்தில் தனக்கு உள்ள வல்லமையை அத்தனை இக்கட்டிலும் தன் குரலில் துணித்த பெருமையால் விளக்கினான்.
அப்படியானால் அந்த மருந்துகளில் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுவிடும்.
எதற்கு?
தங்கள் மூளையை துரிதமாக செயலாற்ற.
இப்பொழுது அப்படி இல்லை என்பது தாங்கள் அபிப்பிராயமா?
என் அபிப்பிராயத்தை பற்றி இப்பொழுது கவலை இல்லை. இப்பொழுது அலிமாவின் கருத்தை பற்றித்தான் நாம் கவலைப்பட வேண்டும்.
அதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது?
அது விளங்கவில்லையா உமக்கு?
இல்லை.
உமக்கு மூளைக்கு மருந்து தேவைதான் மருத்துவரே. இப்பொழுது அலிமா பெரும் குழப்பத்தில் இருக்கிறாள்
என்று படைத்தலைவன் வார்த்தைகளை இழுத்தான்.
என்ன குழப்பமோ
என்று வினவினான் மருத்துவனும் குழப்பத்தின் உச்சநிலைக்கு சென்று,
நம் இருவரில் யார் பெரிய அயோக்கியன்? யாரை அடுலிஸில் உள்ள யவனர்களிடம் ஒப்படைக்கலாம் என்று தீர்மானிக்க முடியாமல் திண்டாடுகிறாள் அலிமா
என்று விளக்கினான் படைத்தலைவன். யவன மருத்துவன் கேட்டான் எதுவும் புரியாமல்.
உம்மை யவனர்களிடம் ஒப்படைத்து சிறையிடுவதில் அர்த்தம் இருக்கிறது
என்று ஆரம்பித்து மென்று விழுங்கினான். இளம் சழியன் மருத்துவன் கருத்து ஓடும் பாதையை புரிந்து கொண்டு சொற்களின் இடையிலே புகுந்து,
மருத்துவரே, உம்மை சிறையிடுவதிலும் அர்த்தம் இருப்பதாக அலிமா நினைக்கின்றாள்
என்று சுட்டி காட்டினான்.
ஏன்
என்று கேட்டான் யவன மருத்துவன். அதுவரை இருவர் பேச்சையும் கேட்டுக்கொண்டு மஞ்சத்தில் மௌனமாக உட்கார்ந்திருந்த அலிமா திடீர் என்று மஞ்சத்திலிருந்து இறங்கி மருத்துவனை நோக்கி வந்து கொண்டு,
ஏனென்றா கேட்கிறாய்? அட பதரே, என் குருநாதருக்கும் யவன நாட்டுக்கும் நீ செய்த துரோகம் உனக்கு இன்னும் விளங்கவில்லையா? இந்த படைத்தலைவராவது குருநாதருக்கு பகைவர், ஆகவே யவன நாட்டுக்கே விரோதி. இவர் வேறு நாட்டவர், மற்றொரு நாட்டவரோடு பகைமை இருக்கலாம். நீ அப்படி அல்லவே, நீ யவனன். யவன மக்களின் நன்மைக்காக எதையும் செய்ய வேண்டியவன். அப்படியிருக்க உன் நாட்டு படைத்தலைவர் கட்டளையையே மீற துணிந்தாய். சோழ நாட்டு படைத்தலைவரை விஷம் வைத்துக் கொள்ள சொல்லி உனக்கு என் குருநாதர் கட்டளையிட்டாரே, அதை ஏன் நிறைவேற்றவில்லை? நீ நிறைவேற்றியிருந்தால் இவர் இப்பொழுது நம் எதிரில் உயிருடன் நிற்க முடியுமா? ரத போட்டிக்கு குதிரைகளை வாங்கி கொடு என்றுதான் கேட்க முடியுமா? டைபீரியஸின் கட்டளையை ஏன் மீறினாய்? அதற்கு எத்தனை பொற்காசுகள் வாங்கினாய்? சொல் துரோகி, சொல். யவன நாட்டில் பிறந்த கோடாரி காம்பே, சொல் என்று சீறு சீரென்று சீறினாள். யவன மருத்துவனின் மந்திர புத்திக்கும் அலீமாவின் சீற்றத்திற்கு காரணம் மெல்ல மெல்ல புலனாகியதால் அவன் முகத்தில் பெரும் திகில் குடிகொண்டது. தான் பணம் வாங்கி படைத்தலைவனை பிழைக்க வைத்த விஷயம் அடுலிஸில் உள்ள யவனர்களுக்கு தெரிந்தால் அடுத்த வினாடி அடுலிஸ் யவனர் மாளிகை சிறை ஒன்றில் தனக்கு உபசாரங்கள் பலமாக நடக்கும் என்பதையும் அந்த உபசாரங்களுக்கு பிறகு தன்னை சிங்கங்களுக்கு நிவேதனம் செய்து விடுவார்கள் என்பதையும் புரிந்து கொண்ட யவன மருத்துவன் மீண்டும் விழித்தான். அவன் திகிலை அதிகமாக விசிறிவிட முற்பட்ட இளம்சொழியன்,
அலீமா, என்னை விடுவிக்க எத்தனை பொற்காசுகள் வாங்கினார் என்பதை அறிய விரும்பினால் இதோ இருக்கும் ஹிப்பாலசைக்குள். மருத்துவருக்கு போர்க்கிழி வழங்கியது அவன்தான். எங்கள் நாட்டில் போர்க்கிழி முக்கியமாக புலவர்களுக்குத்தான் வழங்குவது வழக்கம். ஹிப்பாலஸ் மருத்துவருக்கு போர்க்கிழி அளித்து ஒரு விதிவிலக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்
என்று கூறி ஹிப்பாலஸை நோக்கி,
ஹிப்பாலஸ், பொற்காசுகள் எத்தனை இருக்கும் என்று கேட்டான்.
யவன மருத்துவன் பலமாக சிக்கிக் கொண்டதை அறிந்த ஹிப்பாலஸ்,
எத்தனை என்ற நிச்சயமாக தெரியாது. பிரமானந்தர் கொடுத்த முடிப்பை மருத்துவரிடம் அப்படியே கொடுத்தேன். அவர்தான் காசுகளை எண்ணினார். ஆனால் அதை எண்ணியதும், வீரரே, உமது படைத்தலைவர் தப்பிவிட்டார். இந்த காசுகளுக்காக யார் கட்டளையையும் மீற தயார். கிடைக்கிறான் டைபீரியஸ் என்று உற்சாகத்தோடு சொன்னார் மருத்துவர்
என்று ஓரிரண்டு வார்த்தைகளை அதிகமாக கூட்டிய சொன்னார். இளம்சொழியன் சொற்களிலேயே பயத்தின் வசமாக இருந்த மருத்துவன் ஹிப்பாலசின் சொற்களால் கிளியின் உச்சிக்கு சென்று,
பொய் பொய், நான் அப்படி ஏதும் சொல்லவில்லை அலீமா, அத்தனையும் பொய், நம்பாதே, இருவரும் அயோக்கியர்கள்
என்று கூவினான். அலீமாவின் வெறுப்பு நிறைந்த பார்வை மருத்துவன் மீது நிலைத்தது. நீ யோக்கியனா என்று மரியாதையின்றி வெளிவந்த கேள்வி மருத்துவனுக்கு ரண சிகிச்சை செய்வது போல் இருந்தது.
இல்லை, நான் யோக்கியன் இல்லை, தவறு செய்துவிட்டேன், மன்னித்து விடு
என்று மன்றாடினான் மருத்துவன். எத்தனை பணம் வாங்கினாய்?
3000 பொற்காசுகள்.
அதற்காக டைபீரியஸின் கட்டளையை மீறினாய்?
ஆம், ஆம்.
எதிரிக்கு உதவினாய்?
ஆம்.
அலீமாவின் கேள்வி திடமாக வர வர மருத்துவன் பதில் பரிதாபமாக வந்ததன்றி கடைசியாக மருத்துவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து அறையின் ஒரு மூலையில் சென்று சாய்ந்து கொண்டார். மேலும் அத்தகைய நிலைமையை நீடித்து விடுவதால் தனக்கு பயனில்லை என்பதை உணர்ந்த படைத்தலைவன் அலீமாவை நோக்கி,
அலீமா, மருத்துவரை வருத்துவதில் பயனில்லை, அடுத்து செய்ய வேண்டியதை ஆலோசிப்போம் என்றான்.
அலீமா தன் கண்களை யவன மருத்துவனிடமிருந்து திருப்பி இளம்சழியனை நோக்கினாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.